உபாதிக்ஷத்தாக்ஷ்யம் தவச்சரணநாமா குருரசௌ மராளானாம் சங்கே மசிருணகதி லாலித்ய சரணௌ அதஸ்தே நிஸ்தந்திரம் நியதம் அமுனா சக்யபதபீம் பிரபன்னம் பாதோஜம் பிரதிததி காமாட்சி குதுகம். இது பாதாரவிந்த சதகத்தில் 71வது ஸ்லோகம். இதோட அர்த்தம் என்னென்னா, ஹே காமாட்சி, தவச்சரணநாமா அசௌ குரு, உன்னுடைய பாதம் என்ற பெயருள்ள இந்த குருவானவர் மராளானா ஹம்சங்களுக்கு மசிருணகதி அழகா நடக்கிறது என்ற விஷயத்தில் லாலித்ய சரணம், இன்னும் ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல், ரொம்ப லலிதமாக, ரொம்ப மனோகரமாக எப்படி நடக்கணும் என்று அந்த தாக்ஷ்யம், அந்த சாமர்த்தியத்தை உபாதீட்சது உபதேசிக்கிறார் என்று சங்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது காமாட்சி நடக்கிறது, ஹம்சங்கள் நடக்கிறதோடு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் ஹம்சங்களுக்கு காமாட்சி தான் நடை சொல்லி கொடுத்தா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் தே அந்த ஹம்சங்கள் அமுனா இந்த பாதத்தோடு சக்ய பதவி ஸ்னேகமாக இருக்க, அதாவது தாமரைகள் பாதத்தோட ஸ்னேகமாக இருக்குது அப்படிங்கிற, அதாவது தாமரைகளைப் போல் இந்த பாதங்கள் சக்கச்சவையில்னு அழகாக இருக்குது. பிரபன்னம் ஸ்னேகம், சக்ய பதவியும் பிரபன்னம் ஸ்னேகத்தன்மை அடைந்திருக்கும். பாதோஜம் பிரதி தாமரை பூவினிடத்தில் இந்த ஹம்சங்கள் நிஸ்தந்திரம் சோம்பலின்றி எப்போ பார்த்தாலும் நியத்தம் குதூகம் தத்ததி தன்னுடைய ஆவலை காண்பிக்கின்றன. குளத்தில் தாமரை இருந்தால் ஓயாத ஹம்சங்கள் வந்து அது பக்கத்தில் சத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். அது தாமரைக்கிட்ட ஹம்சங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கிறதாகவும் அதுக்கிட்ட அன்பு பாராட்டுறதாகவும் ஐதீகம். அது ஏன் பண்ணுறதுங்கிறதுக்கு மூக்கு கவி ஒரு காரணம் சொல்கிறார். உன்னுடைய பாதங்கள்டேந்து இந்த ஹம்சங்கள் நடை கத்துன்றது, நடை அழகை கத்துன்றதுனால அதுபோல் அந்த பாதங்களுக்கு ஃப்ரெண்டான இந்த தாமரைக்கிட்டையும் அன்பு பாராட்டுறது அப்படிங்கிற. இதில் என்ன ஒரு பாடம்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுத்தார், ஒரு குருன்னு இருந்தால் அந்த குருவுடைய சம்பந்தப்பட்டவாக்கிட்டையும் நாம் அன்பு பாராட்டம் கௌரவ புத்தியோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது பாடம் அப்படின்னு சுவாமிகள் வச்சுண்டு மகாபெரிவாளுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே, மகாபெரிவாளுடைய தங்க பிள்ளை சந்திரமௌழின்னு இருந்தார், அவர் சுவாமிகளுக்கு தெரியும். மகாபெரிவாளுடைய தம்பிகள்லாம் இருந்தார் சாமமூர்த்தி சாஸ்திரிகள், சிவன் சார் அப்புறம் தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும். அவள் பெரியவா சம்மந்தப்பட்டவா அப்படின்னா சுவாமிகள் நமஸ்காரம் பண்ணுவார், என்ன சொன்னாலும் கேட்பார், அந்த மாதிரி பக்தியாக இருந்தார். அந்த மாதிரி குரு சம்மந்தப்பட்டவாழ்கிட்டையும் நம்ம அன்பு பாராட்டணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு சொல்வார். இதை ராமரே பண்ணி காமிச்சிருக்காருன்னு சொல்வார். அது ஒரு கதை என்னென்னா, ராமர் பரசுராமர்கிட்ட அந்த விஷ்ணு தனுசை வாங்கி அதில் அம்பை பூட்டி இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லும்போது, நீர் பிராமணா இருக்கிறதாலும் விஸ்வாமித்ருடைய உறவாக இருக்கிறதுனாலும் நான் உங்களை கொல்ல மாட்டேன், இந்த அம்புக்கு பதில் சொல்லுங்கிறார். அப்புறம் பரசுராமர், என்னோட பாத கதியை நீ எடுக்காதே, நான் ஜெயித்த உலகங்களெல்லாம் இந்த அம்பால் எடுத்துருன்னு சொல்லணும்னு அப்படி பண்ணுற ராமர். இந்த பரசுராமருக்கும் விஸ்வாமித்ருக்கும் என்ன சம்பந்தம்னா, விஸ்வாமித்ருடைய அப்பா பேர் காதி, அந்த காதி மகாராஜா அவருக்கு ஒரு பெண் இருந்தாள், அந்த பெண் பேர் சத்யவதியின் பேர். ஒரு நாளைக்கு ரிச்சிகருங்கிற மகர்ஷி இந்த காதியினுடைய ராஜ்யத்துக்கு வரார். அவர் இந்த சத்யவதியை பார்க்குறார். இந்த சத்யவதியை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராஜாட்ட கேட்குறார். இந்த ராஜாவுக்கு என்னடா ஒரே பொண்ணு அழகாக இருக்கா, இவர் காட்டில் போய் முனிவரோடு கஷ்டப்படணுமான்னு தோணுது. அதனால் அந்த முனிவர் சொல்கிறார், உங்கள் பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்போது அந்த ராஜா சொல்கிறார், நீங்கள் 1000 வெள்ளை குதிரைகள், அதில் அந்த குதிரைகளுக்கு ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும், அந்த மாதிரி 1000 குதிரைகளை கொண்டு வாங்க நான் பொண்ணை தரேங்கிற. இந்த முனிவர் போய் ரிச்சிகர் வருணன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறார், வருணன் கொடுத்துட்றார், குதிரைகள் கொண்டு வந்து ராஜாட்ட கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிடுறார். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக அந்த முனிவரோடு இருக்கா. ஒரு நாள் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்போது இவர் கேட்குறார், என்னம்மா வருத்தமாக இருக்குன்னு மனைவிட்ட கேட்குறார். ரிச்சிக்கர் சத்யவதியிட்ட கேட்குறார். அவர் சத்யவதி சொல்கிறா, நான் இங்கே வந்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அவர் தனிமையில் கஷ்டப்படுறார், அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தானா வம்ச விருத்திக்கு சந்தோஷப்படுவார் அப்படின்னோடனே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சிக்கர் ரெண்டு மாம்பழத்தை எடுக்கிறார். ஒரு மாம்பழத்தில் இந்த மாம்பழத்தை உங்கள் அம்மாவுக்கு கூட ஒரு க்ஷத்ரிய தேஜஸோட குழந்தை பிறப்பான் அப்படின்னு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறார். ஆனால் அதை சொல்லலை, ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதை உங்கள் அம்மாவுக்கு கொடுன்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு மாம்பழத்தை எடுத்து பிரம்ம தேஜஸோட உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாம்பழத்தை நீ சாப்பிடுன்னு கொடுக்குற. அவள் அம்மாட்ட போய் இந்த மாதிரி எங்கள் ஆத்துக்காரர் கொடுத்தாருனோடனே அவள் அம்மாவுக்கு வந்து என்ன இருந்தாலும் மனைவிக்கு தான் ரொம்ப பிரியம், மனைவிக்கு தான் ரொம்ப நல்லது பண்ணுவாள் யாரானாலும், அதனால் நீ அந்த மாம்பழத்தை எனக்கு கூடன்னு கேட்குறான். இந்த குழந்தையும் சரி அம்மா கேட்குறான்னு கொடுத்துட்றான். அந்த அம்மா அந்த மாம்பழத்தை சாப்பிட்றான், இந்த பொண்ணு இந்த க்ஷத்ரிய தேஜஸோடு இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்றான். இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது முனிவர் கேட்குறார், என்ன உன்னை பார்த்தா நீ ஒரு பிரம்ம தேஜஸோடு இருக்கிற குழந்தைய தாங்குற மாதிரி தெரியலையேன்னு கேட்குறார். உடனே இவன் மன்னிப்பு கேட்டுறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா கேட்டால் அதை கொடுத்தேன். ஓ அப்படியா, சரி உனக்கு பிள்ளை, உனக்கு பிறக்கிற பிள்ளை வந்து க்ஷத்ரியன் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே இவன் வருத்தப்பட்டு, உங்களை மாதிரி ஒரு பிரம்ம தேஜஸோடு ஒரு முனிவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ பிரார்த்தனை பண்ணுறதுனால உன் பிள்ளை பிரம்ம தேஜஸோட முனிவராக இருப்பான், அவரோட பிள்ளை க்ஷத்ரியன் மாதிரி இருப்பான்னு சொல்கிறான். அப்படி அந்த ரிச்சிகரோட பிள்ளை ஜமதக்னி, ஜமதக்னியோட பிள்ளை பரசுராமர். பரசுராமர் நமக்கெல்லாம் தெரியும், பிராமணராக இருந்தாலும் க்ஷத்ரியரை போல் கடுங்கோபத்தோடு 21 வம்சங்கள் க்ஷத்ரியர்களை வதம் பண்ணிகிட்டு இருந்தார். அதே விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியராக இருந்தாலும் பிரம்மரிஷியானார். இப்படி பரசுராமரும் விஸ்வாமித்திரரும் உறவு. அதனால் விஸ்வாமித்திரர் பொருட்டு உண்மை கொல்லாமல் விடுகிறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்படி குருவனுடைய சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவள்கிட்ட அன்பு பாராட்டணும். மகாபாரதத்துலேயும் துரோணருடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் கொல்லாமல் விடுறா. அந்த அஞ்சு பேரும் திரௌபதி இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் பெற்றிருந்தார்கள். அவள் அஞ்சு பேரையும் தூங்கும்போது போய் வதம் பண்ணுறான் அஸ்வத்தாமன். அவன் பிடிச்சினு வரா, திரௌபதி மன்னிச்சு விட்டுறான். அது மாதிரி குருபுத்திரனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்படி குரு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் கருணையோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் அதை இந்த ஸ்லோகத்தில் மூக்க கவி சொல்கிறார். நம்மளும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குரு சம்மந்தப்பட்ட வாத் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்லாம் இருந்தால் அது முதல்ல பார்த்து சகாயம் பண்ணோம். ஆனால் இங்கே ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு, இந்த காலத்தில் எல்லாருமே நல்ல காரியம்தான் பண்ணுறா, எல்லாருமே பெரியவா பக்தர்கள் தான். அதனால் யாராவது ஒருத்தர் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி அவா பெரியவா சொன்ன காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்காளான்னு பார்த்து அவா தானம் பண்ணிட்டுருக்கான்னா அவா மூலமாக கொடுத்துறது பெட்டர். நம்ம சத்சங்கம் அப்படின்னு சொல்லி யாரோடையாவது பழகினோன்னா ஒரு ரூல் வச்சுக்கணும், நம்ம பண்ணுற பஜனம் அதனால் விருத்தி ஆறுதா, அவளோட சேர்ந்து நம்முடைய பக்தி வளருதா அப்படிங்கிறதா கூட ஒன்றும் சர்டிஃபை பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பாராயணம் பண்ணிட்டுருக்கோன்னா அதில் ஆவர்த்தி ஜாஸ்தியாகிறதா, அதிக நேரம் அதில் செலவு பண்ணுறோமா, அதில் நமக்கு ருச்சி ஜாஸ்தியாகிறதா, அந்த மாதிரி சங்கங்கள் மட்டும் வச்சுக்கிறது தான் இந்த காலத்தில் சேஃப் அப்படின்னு சுவாமிகள் வாழ்ந்து காமிச்சதை நான் சொல்கிறேன். அவர் தன்னுடைய பாராயணத்துக்கு அனுகூலமாக இருக்கிறவாழ பக்கத்தில் சேர்த்துப்பார், பிரதிகூலமாக இருக்கிறவாழ அவரே விட்டுருவார், இல்லைனா பகவான்கிட்ட வேண்டிப்பார் எனக்கு இந்த சங்கம் வேண்டாமே அப்படின்னு பகவான் விலைக்கு விட்டுவார். அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள மகாபெரிவாளுடைய சம்பந்தம் இருந்து அவருடைய அனுகிரகம் பெற்றவர்கள் அந்த சங்கம் நிஜமாகவே சத்சங்கம்தான். பெரிவா சொல்லி வேத பாராயணம், கோசம்ரக்ஷணம், அநாத பிரேத சம்ஸ்காரம், நீ எத்தனையோ நல்ல காரியங்கள் நிறைய பேர் பண்ணுறா, அவளோட நம்ம சம்மந்தப்படுத்திட்டு அவளுக்கு சகாயம் பண்ணுறதுங்கிறது பெரிய புண்ணியம். இருந்தாலும் இந்த ஒரு வார்னிங்கை ஆட் பண்ணணும்னு எனக்கு ஒன்று தோணித்தேன். நம்முடைய ஆத்மலாபத்துக்கு எந்த ஹானியும் இல்லாமல் அதுக்கு பஜனம்தான் வழி. அந்த பஜனம் குறையாத அளவுக்கு எந்த சங்கமோ அந்த சங்கத்திலேயே நம்ம இருந்துட்டுருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். உபாதி க்ஷத்தாட்சியம் தவ சரண நாமா குரு ரசௌ மராளானாம் சங்கே மசிருணகதி லாலித்ய சரணௌ அதஸ்தே நிஸ்தந்திரம் நியதமமுனா சக்ஷபதபீம் பிரபன்னம் பாதோஜம் பிரதிததி காமாட்சி குதுகம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.